அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 12.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். உயர்வள்ளுவம் என்கின்ற இந்த வகுப்பினை அக்கறையோடு நடத்தி வருகிற அத்தனை பேருக்கும் என் பணிவார்ந்த நன்றிகள். எவ்வளவு கடினமான விஷயங்களை நான் சொன்னாலும் அதை உள்வாங்கி சமைத்து பயன்பெறுகிற மாணவர்களாகிய உங்களை பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன். திருக்குறளிலே மூன்றாவது அதிகாரத்திலே நாங்கள் இப்பொழுது நிலை கொண்டு இருக்கிறோம். திருக்குறளை எப்படி பார்க்க வேண்டும் என்று அந்த நூல் அமைந்த விதத்தை பரிமேலழகர் மிக தெளிவாக தன்னுடைய உரைப்பாயிரத்திலே குறிப்பிடுகிறார். அதை படித்தோம். அறம் என்றால் என்ன, அது எப்படி கூறுபடுத்தப்படும், திருவள்ளுவர் எப்படி அந்த அறத்தை கூறுபடுத்துகிறார் என்ற விஷயத்தையெல்லாம் பரிமேலழகர் மிக தெளிவாக சொன்னார். அந்த உரைப்பாயிரம் படிக்காமல் திருக்குறள் படிக்கக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு வெட்ட வெளியிலே நடக்கிறது போல நிலை ஏற்பட்டுவிடும், பாதை தெரியாமல் பயணிப்பது போன்ற ஒரு அமைப்பு உருவாகிவிடும் என்றபடியால் தான் அந்த உரைப்பாயிரத்தை அவ்வளவு விளக்கமாக படிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உரைப்பாயிரத்தை தொடர்ந்து நூலுக்குள்ளே நுழைகிறோம். எடுத்துக்கொண்ட பொருள் இனிது முடித்தற் பொருட்டு கடவுள் வாழ்த்து இயற்றுகிறார் திருவள்ளுவர். உலகத்தினுடைய எந்த விடயமும் இறைவனிலே இருந்து தோன்றியது என்றபடியால் எந்த விடயமும் சிறக்க இறைவனை தொழ வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரிய மரபு. ஆகவே தன்னுடைய நூல் சிறக்க கடவுள் வாழ்த்தை திருவள்ளுவர் இயற்றுகிறார் என்கிறார் பரிமேலழகர். அப்படி அவர் இயற்றுகிற கடவுள் வாழ்த்து என்பது எத்தகையது என்பதை விளக்கம் செய்கிறார். நூலாசிரியன் தன்னுடைய வழிபடு கடவுளையாதல், நூற்கு பொருத்தமுடைய கடவுளையாதல், வணங்கி நூலை தொடங்குவது மரபு என்று சொல்லி இங்கே நூற்கு ஏற்புடை கடவுளைத்தான் திருவள்ளுவர் வாழ்த்துகிறார் என்பதை முக்குண விவரங்கள் சொல்லி விளங்கப்படுத்தினார். அதற்கு பிறகு கடவுள் வாழ்த்து என்பது என்பதிலே கடவுளுடைய தன்மையை முதல் குறளிலும், கற்றதனுடைய பயன் கடவுளை வணங்குதல் என்பதை இரண்டாவது குறளிலும் சொல்லி, அதற்கு பிறகு மனம் மொழி மெய்களால் ஆண்டவனை வழிபட வேண்டும் என்கின்ற அவசியத்தை சொல்லுகிறார். நாலு குறளிலே சொல்லுகிறார். அதற்கு பிறகு வழிபடாத இடத்து வருகிற குற்றங்களை நாலு குறளிலே சொல்லுகிறார். மூன்று குறளிலே சொல்லுகிறார். அதற்கு பிறகு கடைசியிலே வழிபட்டால் வருகிற பயன், வழிபடாத இடத்து வருகிற குற்றம் என்பதை தொகுத்து சொல்லி கடவுள் வாழ்த்தை முடிக்கிறார். அதற்கு அடுத்த அதிகாரமாக வான் சிறப்பு என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம். இயற்கையை படைத்த இறைவனை பற்றி சொல்லி அந்த இயற்கை நிலைத்தற்கு காரணமாக இருக்கிற மழையை சொல்லுகிறார். மழை இல்லாவிட்டால் அறம்பொருள் இன்பங்கள் நிலைக்காது என்பதை விளக்கம் செய்வதற்காக மழையினுடைய அவசியத்தை சொல்லுகிறார். அந்த மழை என்ற அதிகாரத்தின் மூலம் இயற்கை என்ற இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை நுட்பங்களை பதிவு செய்கிறார் திருவள்ளுவர். இந்த இயற்கைக்குள் தான் அறம் பொதிக்கப்பட்டு கிடக்கிறது. இயற்கைக்குள் பொதிந்து கிடக்கிற அறத்தை யார் எடுத்துச் சொல்வது என்று கேள்வி வருகிறது. இயற்கைக்குள் அது ரகசியமாக பொதிந்து கிடந்தால் பொதுமக்களுக்கு பயன் இல்லை. ஆகவே இவை இவை அறங்கள், இவை இவை அறமற்றவை என்பதை பிரித்து வகுத்து சொல்லுகிற தகுதியோடு இறைவன் சில பேரை படைத்திருக்கிறான். அவர்களைத்தான் முற்றும் துறந்தவர்கள் நீத்தார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். நீத்தாருடைய வாக்கு ஆகம பிரமாணமாக ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்ற விடயத்தை பார்த்தோம். ஆகவே அறத்தை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரமாக வருகிறது. அந்த மூன்றாவது அதிகாரத்திலே நீத்தாருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவர்கள் எப்படி அந்த உயர்நிலையை அடைந்தார்கள் என்பதெல்லாம் சொல்லி கடைசியிலே ஆறாவது குறளாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்ற குறளிலே கொண்டு வந்து தத்துவங்களை பதிவு செய்கிறார் திருவள்ளுவர். உலகம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிற பொழுது நாங்கள் அதை பலவிதமாக பல பேர் அதற்கு பதில் சொல்வார்கள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், பொதுவான அறிவை கடந்து சிறப்பு அறிவு பெற்று இந்த உலக தோற்றத்தின் நுண்மைகளை எவன் அறிகிறானோ அவனிடத்தில்தான் இந்த உலகம் நிலைக்கிறது என்கிறார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு, அவனிடம்தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது அல்லது பணிந்து நிற்கிறது என்று சொல்லி, அதை என்ன சுவையொளி உருவோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை என்பது விளக்கம் செய்கிற பொழுது தத்துவங்களை கொண்டு வருகிறார். தத்துவம் என்பது முற்றுமுழுதான வார்த்தைகளாலே அதை விளக்கம் செய்ய முடியாவிட்டாலும் உலகத் தோற்றத்தினுடைய அடிப்படை என்று நாம் அதை கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை சாங்கிய மதத்தவர்களுடைய கொள்கையை வைத்து பரிமேலழகர் விளக்கம் செய்கிறார். தத்துவங்களை பல மதத்தவர்கள் தங்கள் தங்களுக்கு ஏற்ப, தங்கள் அறிவுக்கு ஏற்ப, தேவைக்கேற்ப வகுத்து கொண்டார்கள். அப்படி வகுத்தவர்களிலே சாங்கிய தத்துவத்தாருடைய கருத்து ஒரு காலத்திலே ரொம்ப முக்கியம் பெற்றிருந்தது. 25 தத்துவங்கள் வரை அவர்கள் அறிந்து வகை செய்தார்கள். 25வது தத்துவமாகிய புருட தத்துவத்தோடு அவர்கள் தத்துவத்தை நிறுத்தி கொண்டார்கள். அதற்கு மேலே கடவுள் என்பதையோ மற்ற விவரங்களையோ அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ அந்த சுவையொளி ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை என்கிற பொழுது அந்த 25 தத்துவத்துக்குள்ளே அது அடங்கி விடுகிறது. அதனாலே திருவள்ளுவர் எப்பவும் ஒரு தத்துவம் சார்ந்த, ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை சார்ந்து இயங்க மாட்டார். பரிமேலழகருக்கும் அதுதான் கொள்கை. எங்கெங்கு எந்தெந்த தத்துவத்தை சொன்னால் அது பூரணப்படுமோ அந்தந்த அளவிலே தான் திருவள்ளுவரும் சொல்வார், பரிமேலழகரும் சொல்வார். எண்குணத்தான் என்று வருகிற பொழுது சைவ தத்துவத்தை, சைவாகமத்தில் கூறப்பட்டது என்று முன்பு எழுதியதை நாங்கள் படித்தோம். இங்கே 25 தத்துவங்கள் வகை என்று சொல்லுகிற பொழுது, சுவையொளி ஊரோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை என்று சொல்கிற பொழுது 25 தத்துவ எல்லை போதும் என்றபடியால் பரிமேலழகர் சாங்கிய தத்துவத்தை வைத்துக்கொண்டு இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லுகிறார். ரெண்டு விதமாக அதை பிரிப்பார். சுவையொளி ஓசை என்ற ஐந்தின், சுவையொளி ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்ற குறளை இந்த ஐந்தின் வகை என்றால் என்ன என்று ஒரு பிரிவாகவும், தெரிதல் என்றால் என்ன என்று ஒரு பிரிவாகவும் இரண்டாக பிரித்து கொண்டு பதில் சொல்லுகிறார். இந்த ஐந்தின் வகை என்ன என்கிற பொழுது தத்துவத்தை விரிக்கிறார். தெரிதல் என்கிற பொழுது அந்த தத்துவங்களுக்குள்ளே ஒன்றுக்கொன்று இருக்கிற தொடர்பை விரிக்கிறார். அது இன்றைக்கு நாங்கள் முடிந்தால் பார்ப்போம் அல்லது அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அப்போ இந்த குறளுக்குள்ளே முழுமையாக நுழைந்து பரிமேலழகரையே விளங்க வேண்டுமானால் தத்துவம் என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டிய அவசியம் வருகிறது. அதனால்தான் உங்களுக்கு தத்துவ விளக்கங்களை நான் கடந்த 2 வகுப்புகளாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதிலே அவர் சாங்கிய மத தத்துவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு விளங்கப்படுத்தினாலும் நாம் நிற்கிற ஒரு சமயம் சார்ந்த தத்துவத்தினோடு முதல் பார்வை தத்துவத்தை பார்க்கிற பொழுது பார்ப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே நாம் நம்மில் பெரும்பாலோர் பின்பற்றுகிற சைவ சமயத்தை வைத்துக்கொண்டு அவர்களுடைய தத்துவமாகிய சித்தாந்த தத்துவ எப்படி தத்துவங்களை வகை செய்கிறது என்றதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தத்துவங்கள் சொல்லும் வரைக்கும் தான் நான் இதை சொல்லுவேன். அதற்கு பிறகு பரிமேலகர் சொன்னபடி நாங்கள் சாங்கியத்துக்குள்ளேயே புகுந்து அதை காணலாம். அதையே தொடக்கமாக கண்டுவிட்டால் நம்முடைய மூல தத்துவம் தத்துவத்தினுடைய பெருமை பயன்பாடு நமக்கு தெரியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த மாற்றத்தை நான் செய்கிறேன் என்பதை உங்களுக்கு முன்னமே விளங்கப்படுத்துகிறேன். அல்லது இவருக்கு சைவத்திலே ரொம்ப பிடிப்பு, அதனாலே சைவ தத்துவத்தை முக்கியப்படுத்துகிறார் என்று தயவு செய்து யாரும் நினைத்து விடாதீர்கள். எந்த தத்துவத்தில் பிடிப்பிருந்தாலும் அந்த தத்துவமும் பிழை, பிடிப்பு இருக்கிறவனும் பிழை. தத்துவங்கள் கடக்கப்பட வேண்டியவையே தவிர நிலைக்கப்பட வேண்டியவை அல்ல. தத்துவத்தை தெரிவது ஏனென்றால் அதை கடப்பதற்காகத்தான். இந்த அடிப்படையிலே தான் நேற்று 36 தத்துவங்கள், சித்தாந்திகள் 36 தத்துவம் வரை சென்றார்கள். உலகப் படைப்பை விளங்குகிற பொழுது 36 தத்துவம் வரை சென்றார்கள். இறைவனுக்கு 2 நிலை கொடுத்தார்கள். அதற்கு அவத்தை என்று பெயர். அது பற்றி இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக பின்னாலே சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதோடு இன்றையோடு தத்துவ வகுப்பு முடிந்துவிடும். நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. அந்த அவத்தையிலே இறைவனுக்கும் உயிர்ப்பொருள்கள் எல்லாத்துக்கும் நிலை வேறுபாடுகள் உண்டு. இப்போ நீங்கள் உங்களையே விளங்கலாம். காலையில் இருக்கிற நீங்கள் மத்தியானம் இருப்பதில்லை, மத்தியானம் இருப்பவர் நீங்கள் சாயந்தரம் இருப்பதில்லை, சாயந்தரம் இருக்கிறவர் இரவு இருப்பதில்லை. உங்களை மற்றவர்கள் கவனிக்க முடியாது, ஆனால் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அப்படி கவனித்து பார்த்தால் தெரியும், உயிர் பொருள்களிலே நிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையைத்தான் நாங்கள் அவஸ்தை என்று சொல்லுகிறோம். அது உயிர் பொருளுக்கு தான் நிலை மாற்றம் உண்டு. சடப்பொருளிலே பிற பொருள்களினுடைய பாதிப்பினாலே நிலை மாற்றம் வரலாமே தவிர அதற்கென்று நிலை மாற்றம் இருக்காது. அப்போ இந்த உயிர் பொருளாகிய விடயங்களிலே வருகிற நிலை மாற்றங்களை விரித்து சொல்லுகிறார். சைவ சித்தாந்திகள் தங்களுடைய தத்துவ ஞானத்தினாலே அல்லது ஆத்ம அறிவினாலே தேடி உள்பொருள் 3 என்று வகுத்து கொண்டார்கள். அதிலே 1 பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். தத்துவங்கள் படிக்கிற பொழுது வர்ற சங்கடம், இந்த கலை சொற்கள் பயிற்சியிலே இல்லாதபடியால் நமக்கு கொஞ்சம் தலை சுத்துகிற மாதிரி இருக்கும். அது சித்தாந்தம் என்றுதான் நினைக்காதீர்கள், சயின்ஸுக்கு போனாலும் அதுதான் பிரச்சனை. அறிவியல் நூல்கள் படிக்கிற பொழுது கலை சொற்கள் இல்லாமல் படிக்க முடியாது. திடீரென்று அல்ஃபா, பீட்டா, எலக்ட்ரான், புரோத்தன் என்றும் இது என்னடா நாம கேள்விப்படாத பொருட்கள் என்று இருக்கும். ஆனால் அந்த சொற்பிரயோகங்கள் தான் அறிவியல் கல்வி கற்பதற்கு தேவை. அதை கலை சொற்கள் என்று சொல்வார்கள். நம்முடைய தமிழிலே அறிவியல் என்பது தத்துவம். அதனாலே இங்கேயும் கலை சொற்பிரயோகம் நிறைய. பயிற்சியிலே இல்லாத கலை சொற்பிரயோகம் கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் சங்கடம் தரும். ஒன்றும் கேள்விப்படாத சொற்களாக இருக்கு, சொல் மறந்து போகும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர் பயிற்சி இருந்தால் ஒரு கொஞ்ச நாள், ரொம்ப கூட தேவையில்லை, தொடர் பயிற்சி இருந்தால் அந்த சொற்கள் சொல்லுகிற பொழுது அதனுடைய பொருள் தானாக புத்தியிலே வெளியாகும். அது ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. கம்ப்யூட்டர் என்று சொல்ல எங்களுக்கு தெரிந்தா இருந்தது, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்று சொல்கள் தெரிந்தா இருந்தன. பயிற்சியிலே வந்த உடனே இப்போ அதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கான பொருள் வந்து விடுகிறது அல்லவா? அதுபோல இந்த நூல்களிலும் கொஞ்சம் பயிற்சி பெற்றால் அந்த சொற்பொருள்கள் தானாக விளங்குகிற பொழுது சொற்கள் இடையூறு செய்யாது, அதுவரையே இடையூறு செய்யும். அப்படிப்பட்ட சொற்களிலே ஒன்றுதான் அவஸ்தை. அதை தமிழிலே அவத்தை என்று எழுதுவார்கள். அந்த அவத்தை உயிர் பொருள்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கும். இறைவனும் உயிர் பொருள்தான், அவன் முற்றறிவுள்ள உயிர் பொருள். ஆகவே அவனுக்கும் அவத்தை வேறுபாடு இருக்கும் என்று சொல்லி அவனுடைய நிலையை இரண்டாக பிரித்தார்கள். ஸ்வரூப நிலை, தடத்த நிலை. ஸ்வரூபம் என்கின்ற நிலை என்னவென்று கேட்டால் 36 தத்துவத்தையும் கடந்திருக்கிற இறைவனுடைய நிலை. நம்முடைய அறிவு 36 தத்துவத்துக்கு உள்ளே செயல்படுவது. அதனாலே அவனை பற்றிய உண்மை நிலையை நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது. நான் முன்பொரு முறை உங்களுக்கு சொன்ன ஞாபகம், சேக்கலார் எடுத்தாற்போல் தொடங்கினார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். சிவபெருமானை பற்றி விளக்கம் பண்ண நூல் எழுதுகிறேன் என்று தொடங்கிவிட்டு முதல் வரியிலேயே அது சாத்தியம் இல்லை என்கிறார். அப்போ பெரிய புராணத்தை திறந்தவனெல்லாம் மூடியிருப்பான். அதை ஏன் சொல்லுகிறார் என்றால், உண்மையை சொல்லித்தான் பிறகு அதனுடைய இரக்கத்தை சொல்ல வேண்டும். இறைவனை உன் அறிவினாலே, உன்னுடைய சிற்றறிவினாலே ஒரு நாளும் காண முடியாது. அதனால்தான் இந்த தத்துவவாதிகளிலே அரைகுறையாக இருக்கிற தத்துவவாதிகள் கடவுளை நிறுவ முற்படுவார்கள். அப்படி நிறுவ முற்படுகிற பொழுது எங்கோ ஒரு இடத்திலே குறை இருக்கும். எந்த தத்துவமும் பூரணப்பட்ட தத்துவம் என்று எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று அர்த்தம். அது சித்தாந்தமாகட்டும், வேதாந்தமாகட்டும், விசிஷ்டாத்வைதமாகட்டும், எங்கும் ஏதோ ஒரு இடத்திலே குறை இருக்கும். குறை இருந்தாக வேண்டும். இல்லை என்றால் என் புத்திக்குள்ளே கடவுள் அகப்பட்டு விட்டான் என்று ஆகிவிடும். அப்படி ஆகிவிட்டால் கடவுளுக்கு அது இழுக்கு. சிற்றறிவுக்குள்ளே அகப்பட்ட பொருளானால் அவன் பேரறிவு பொருளாக ஆக முடியாது. ஆகவே அவன் கடைசி வரைக்கும் நமக்கு அறிவுக்குள்ளே முற்றாக விளங்கக்கூடாது. அதைத்தான் அவர் சொன்னார், உணர்ந்து ஓதற்கறியவன், உணர்தற்கும் அறியவன், ஓதற்கும் அறியவன். ஆனால் அதற்கு அப்படியானால் நம்மால் உணரவும் முடியாத, ஓதவும் முடியாத ஒரு பொருள் இருந்தால் என்ன, இல்லாமல் விட்டால் என்ன, நமக்கு என்ன பயன் விளையப் போகிறது என்று கேள்வி பிறக்கும். அவனுடைய குணங்களிலே ஒன்று பெருங்கருணை. அதனால என்ன செய்வான், உணர்வதற்கும் ஓதுதற்கும் அறியவனாக இருக்கிறவன் நமக்காக இறங்கி இறங்கி நாம் உணரக்கூடிய வகையிலும் வருவான். அப்படி வருகிற நிலையை மூன்றாக சொல்கிறார்கள். முதல் நிலையிலே அருவமாக இறங்குவான். அருவம் என்பது வடிவற்ற தன்மை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சொரூபமும் அருவமும் ஒன்றல்ல. பெரிய பெரிய நூலாசிரியர்களே சில பேர் சொரூபத்தை அருவம் என்று எழுதிவிடுகிறார்கள். சொரூபம் என்பது வேறு, அருவம் என்பது வேறு. என்ன வேற்றுமை என்றால், அருவம் என்றால் வடிவமற்ற தன்மை என்று அதற்கு அர்த்தம். வடிவமற்ற தன்மை என்று நான் சொல்லுகிற பொழுது அதை உங்கள் புத்தி பற்றும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? இப்ப வடிவமற்ற தன்மை, இந்த பொருளுக்கு வடிவம் இல்லை என்கிறேன். அந்த செய்தி, அந்த வடிவம், வடிவத்தை உங்களால் காண முடியவில்லை. ஆனால் அந்த சொன்ன செய்தியை உங்கள் புத்தி பற்றுகிறதா இல்லையா? வடிவம் இல்லை என்ற சொல்லை உங்கள் புத்தி பற்றுகிறது. அப்படியானால் உங்கள் புத்திக்கு அது அகப்படுகிறது. அப்ப அருவம் என்பது வடிவமற்ற தன்மையை தவிர நம் புத்திக்கு அகப்படுகிற ஒரு விஷயம். சொரூபம் என்பது அது வடிவமற்ற தன்மையா வடிவமுள்ள தன்மையா எதுவும் நம் புத்திக்கு தெரியாத ஒரு நிலையைத்தான் இறைவனுடைய சொரூப நிலை என்கிறோம். இதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப அதுவும் அருவமா அருவம் இல்லை, அது அருவம் என்றும் சொல்ல தெரியாது. அது என்ன என்று நீ ஆராய முன்படாதே, உன் புத்திக்கு அது அகப்படாது. அவ்வளவுதான் அதுக்கான விஷயம். இறங்கி வருகிறான் இறைவன், அருவமாக இறங்குகிறான். வடிவமற்ற தன்மை, அந்த அருவமாக இறங்குகிற பொழுது அந்த நிலையிலே வழிபடத்தக்கதாக சில பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு உருவம் தேவையில்லை. இஸ்லாமியர்கள் உருவ வழிபாட்டை நிராகரித்து விட்டார்கள். அது தப்பில்லை. அருவமாகவும் ஆண்டவனை வழிபட முடியும். ஆனால் அதற்கான ஆன்ம தகுதி வேண்டும். எல்லாருக்கும் அது சாத்திய சைவத்தினுடைய சிறப்பு என்று நாம் சொல்வது, நம் இந்து மதத்தினுடைய சிறப்பு, யதார்த்தத்தை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அருவ வழிபாடு உயர்ந்தது தான், அதற்காக எல்லாருக்கும் அது சரி வருமா? குழந்தைக்கு பால்தான் உணவு, பிறந்த குழந்தைக்கு பால்தான் உணவு, அதுக்கு சப்பாத்திய வாய்க்குள்ள திணிச்சா அது செத்து போய்விடும். வளர்ந்த பையனுக்கு, அப்போ குழந்தை வளர்ந்தது பால் குடிச்சு தானே, இவனுக்கு பால் மட்டும் போதும், 25 வயசு பையனுக்கு பாலே கொடுத்து கொண்டிருந்தா அவனும் செத்து போவான். பருவத்துக்கு ஏற்ப உணவு இருக்கிறதல்லவா? குழந்தைக்கு பால் கொடுத்தால் வளருவான், இதை கொடுத்தா செத்து போறான், அவன் அதை சாப்பிட்டா வளர்றான். அப்போ அந்த பருவம் அறிந்து உணவு கொடுக்க வேண்டும் என்பதிலே இந்து மதவாதிகள் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு நிலையிலே நீ தனியே சொரூப நிலையை ஆராய முற்படாதே, அது ஒன்று, அது உன் அறிவுக்கு அகப்படாது. இது முதல் நிலை. இரண்டாவது நிலையிலே அருவமாக இறைவன் இறங்குவான், வடிவமற்ற தன்மை. அதை தொழத் தகுதி உள்ளவர்கள் தொழலாம், அதை தொழத் செய்கிறவர்கள் தொழலாம், அதில் ஒரு தப்பும் இல்லை. அப்பவும் சில பேராலே அதை பிடிக்க முடியவில்லை என்றொன்னே கருணை கொண்ட இறைவன் இன்னும் இறங்கினான், இன்னும் கீழே இறங்குகிறான். அப்பொழுது என்ன வடிவம் கொள்கிறான் என்றால் அரு உருவம் என்கின்ற வடிவம் கொள்கிறான். அப்போ அவன் ஒரு ஏதோ ஒரு வடிவத்துக்கு வருவான், காட்சிக்குரிய வடிவத்துக்கு வருவான், ஆனால் அது இன்ன வடிவென்று அங்க பகுப்போடு இருக்காது. அதைத்தான் நாங்கள் லிங்கம் என்கிறோம், சதாசிவமூர்த்தம் என்று சொல்கிறோமே. லிங்கம் ஏதோ ஒரு உருவம்தான், ஆனால் அது இன்ன உருவம் என்பதை தெளிவுபடுத்த முடியாது. அந்த நிலையை அருவுருவ வழிபாட்டு நிலை என்கிறோம். மூன்றாவது அடுத்த நிலை, இதுக்கு இதையும் சில பேர் பற்றினார்கள், சில பேரால் பற்ற முடியவில்லை. அப்போ அடுத்த நிலை என்ன செய்தான் இறைவன்? இன்னும் கீழே இறங்கினான். அந்த நிலையிலே உருவ அமைப்பு கொண்டான். இப்போ அருவ வழிபாடு செய்கிறவர்கள் உருவ வழிபாட்டை தவறு என்கிறார்கள். தப்பில்லை, தவறு இல்லை. அது இன்னொரு நிலை. சாதாரண மக்களும் வழிபட வேண்டும் என்று இறைவன் கருணையினாலே உருவம் கொள்கிறான். அதனைத்தான் தேன்தோல் முக்கண்ணம்மான்னு இறைவனுக்கு வடிவங்கள் கொடுக்குறோமே, இதெல்லாம் உருவ வழிபாடு. பற்றுவதற்கு, நாம் பற்றுவதற்கு ஒரு வழி செய்கிறான், அவ்வளவுதான். அப்போ சொரூப நிலை என்பது அவனுடைய ஒரு அவஸ்தை. இந்த மூன்றையும் தடத்த நிலை என்று சொல்வார்கள். தடத்த நிலை ஒன்றும் பெருசா பாடமாக்காதீர்கள், அது கொஞ்ச நாளில் வந்துடும். இந்த தடத்த நிலையிலே மூன்று நிலை கொள்கிறான். அருவம், அருவுருவம், உருவம். இது இறக்க முறை, ஏற்ற முறை என்றால் உருவம், அருவுருவம், அருவம். இறைவன் இறங்குகிற பொழுது அருவமாகி அருவுருவமாகி உருவமாவான். நாங்கள் தொழுகிற பொழுது உருவம் தொழுது, அதற்கு மேலே அருவுருவம் தொழ பழகி, அதற்கு பிறகு அருவமாகி, அதற்கு பிறகு சொரூபத்தோடு இணைவது. இதுதான் வழிபாட்டு முறை. அப்ப இந்த இந்த ஐந்து நிலை, நான்கு நிலையும் இறைவனுடைய தடத்த அவஸ்தைகள் என்று சொல்லப்படும். இது இறைவனுடைய நிலை போனால், இது இந்த மூன்று முப்பொருளிலே இறைவன் இப்படி கொள்வான். இனி உயிரினுடைய நிலை, அதை நேற்று உங்களுக்கு விளக்கம் செய்தேன். இந்த உயிர் என்ன செய்கிறது? ஏதோ வகையிலே ஆணவ வயப்பட்டு விடுகிறது. ஆணவத்தை மூலமலம் என்று சொல்வார்கள். இருள்மலம், மூலமலம், ஏனென்றால் அதற்கு இருள்மலம் என்று ஏன் பெயர் வைத்தது என்பதற்கு உமாபதி சிவாச்சாரியார் விளக்கம் சொல்லுகிறார். இருள் பிறபொருளை காட்டாது ஆனால் தன்னை காட்டும். இருள் பிறபொருளை காட்டாது ஆனால் தன்னை காட்டும். இந்த ஆணவ மலமோ பிறபொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாது, அவ்வளவு மோசமான இருள். அதனாலே அதற்கு இருள்மலம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இந்த ஆணவ வயப்பட்டு விடுகிறது ஆன்மா. இறைவனை சார வேண்டிய ஆன்மா அறிவு என்ற உறவின் காரணமாக இறைவனோடுதான் உயிருக்கு தொடர்பு. ஆனால் அதன் இயல்பு காரணமாக கெட்டதிலே நாட்டம் போகிற காரணத்தினாலே இறைவனை சாராமல் ஆதியிலே முப்பொருளாக இருக்கிற காலத்திலேயே, அது எப்போ கலந்தது என்று கேட்ட கேள்விக்கு நேற்றே பதில் சொல்றேன், அனாதியே கலந்தது என்றால் என்ன அர்த்தம்? தெரியாது என்று அர்த்தம். சில சொற்களை அழகாக பயன்படுத்துவார்கள். அனாதியே கலந்தது என்றால் என்ன அர்த்தம்? ஆதி இல்லாத காலத்திலேயே கலந்தது என்று அர்த்தம். அது புரிய முடியுமா? நமக்கு புரியாது என்று அர்த்தம். ஆனால் ஒரு உண்மை, அப்பவே கலந்து விட்டது, ஆணவத்தோடு உயிர் கலந்து போய் நிற்கிறது. அப்படி சாதாரணமாக கலந்த அந்த ஆன்மா ஆணவ வயப்பட்டு 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 முற்றாக தன் அறிவு சக்தியை இழக்கிறது. அந்த நிலையைத்தான் பாடான நிலை என்று சொல்வார்கள். பாடானம் என்றால் கல். தன்னுடைய அறிவுத்தன்மை அத்தனையும் இழந்து ஒரு கல்லு போன்ற ஒரு இருளுக்குள்ளே அகப்பட்டு போய்விடுகிறது. அப்படி அகப்பட்ட நிலையிலே நான் என்ற உணர்வு உயிரோடு கலர்ந்த மலம். அது உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த மலம் இருக்கும். முத்தியிலும் இருக்குமா என்றால் இருக்கும் என்கிறார்கள். எப்படி இருக்கும் என்றால் அவித்த வித்து போல இருக்கும் என்கிறார்கள். இதெல்லாம் நேற்று சொன்னதை தானே சொல்கிறீர்கள் என்றால் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லுது. அப்போ அந்த ஆணவ மலம் எப்பவும் இருக்கும். அது மறைத்த காரணத்தினாலே ஒளியை காணாமல் இருளை தேடி போனது ஆன்மா. இருளுக்குள்ளே போய் அகப்பட்டதும் தான் அதற்கு அசைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த நிலை ஏற்பட்ட பிறகு அது சங்கடப்படுகிறது. அதனுடைய அறிவு பொருளுக்கான இயக்கம் அத்தனையும் நின்று போக இதற்குள் அகப்பட்டு விட்டேனே என்ற வெறுப்பும், இதிலே இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற விருப்பும் தோன்றுகிறது. விருப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டும் வினைகளாக அந்த வினையினுடைய முதிர்ச்சிக்கேற்ப அந்த வினையை தீர்க்க அது பிறவிக்குள்ளே வர வேண்டி இருக்கிறது. இதற்கு இறைவன் அனுக்கிரகம் செய்கிறான். நேரடியாக இறைவன் தொடர்பு கொள்ள மாட்டான். அப்படியானால் அவன் பற்றுள்ளவனாக ஆகிவிடுவான். அவனுடைய சக்தி மூலம் இந்த உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறான். இது 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 ஒவ்வொன்றும் இன்னும் விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள், அது தத்துவம் படிக்கிற காலம் வந்தால் படிப்போம். திருக்குறளுக்கு அளவானது மட்டும் சொல்லி கொண்டு போகிறேன். அப்போ உயிர் அந்த ஆணவமலப்பட்டு ஒரு கல்போல ஆன நிலையை உயிரினுடைய கேவல நிலை என்று சொல்வார்கள். அது உயிரினுடைய ஒரு அவஸ்தை, கேவல அவஸ்தை என்று அதற்கு பெயர். இப்போ அந்த உயிருக்கு கண்மத்தை நீக்க வேண்டும். கண்மம் நீக்குவதன் மூலம் ஆணவத்தை வலிகடச் செய்ய வேண்டும். கண்மம் நீங்குவதானால் அது பெற்ற இன்ப துன்ப அனுபவங்களை அதையே அனுபவிக்க செய்ய வேண்டும். எந்த விஷயத்தை அது உண்டாக்கியதோ அதை திரும்ப திரும்ப அதையே செய்ய 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 ஆன்மா பழுக்கும். அப்படி நல்லா ஆன்மா பழுத்த உடனே இறைவனும் குருவாக வந்து அதை விடுவித்து அதுக்கு முத்தி நிலை கொடுப்பான். அப்போ கல்லு போல இருந்த ஆன்மா அனுபவத்திற்கு வர வேண்டும். அப்படி அனுபவத்துக்கு வருவதற்கு அது கருவிகரணங்கள் எல்லாம் தேவை. அந்த கருவிகரணங்களை எல்லாம் மாயை என்கின்ற மலத்திலே இருந்து இறைவன் உண்டாக்கி கொடுக்கிறான். கொடுத்து அதற்கான அனுபவங்களை பெற விடுகிறான். கருவிகரணம் முதலியவற்றை எல்லாம் பெற்று ஆன்மா நிற்கிற நிலையை ஆன்மாவினுடைய சகல நிலை என்று சொல்வார்கள். இது நேற்று சொல்லாத விஷயம், இதிலிருந்து புதுசு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆன்மாவின் கேவல நிலை நேற்று சொன்னேன், அசையாமல் கல்லு போல ஆணவமாகவே மாறி நிற்கிற நிலை ஆன்மாவினுடைய கேவல நிலை. இந்த தத்துவங்களுக்கு உட்பட்டு இயங்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஒரு சிறு வெளிச்சம் ஆன்மாவுக்கு உண்டாகிறது. முழு வெளிச்சம் அல்ல, அந்த சிறு வெளிச்சத்தை தான் நாங்கள் பெரிய அறிவு என்று சொல்லிக்கொண்டு, நாம் அறிவாளிகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அது கடவுள் கொடுத்த ஒரு சின்ன வெளிச்சம். எதன் மூலம் கொடுக்கிறான் என்றால், தனுகரண புவன போகங்களை கொடுத்து அதற்குள்ளே ஆன்மாவை திணித்து அதை கொஞ்சம் அசைத்து விட்டு, அதுதான் கலா தத்துவம் என்று நேற்று சொன்னேன். அப்படி அசைவினாலே அதற்கு ஒரு விழிப்பு ஏற்பட கொஞ்சம் அறிவு தூண்டப்படுகிறது, அது வித்தை தத்துவமாக மாறுகிறது. அறிவு வந்தவுடனே ஆசை வருகிறது, அது அராகம் என்ற தத்துவமாக மாறுகிறது. அப்போ ஒரு ஆன்மாவை அனுபவத்துக்கு அனுப்புவதற்கு முதல் காலத்தை நியமிக்கிறான். பிறகு அந்த காலத்துக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையை நிர்ணயிக்கிறான். அந்த வேலையை நிர்ணயித்த பிறகு உயிரை கலைத்து விடுகிறான். பிறகு அதற்கு அறிவு தூண்டப்படுகிறது, ஆசை தூண்டப்படுகிறது. இவையெல்லாம் சேர்ந்த உடனே, இந்த ஐந்தும் சேர்ந்த உடனே ஆன்மாவுக்கு ஒரு சூக்கும வடிவம் வருகிறது. அதனாலே இந்த ஐஞ்சையும் பஞ்ச கஞ்சுகங்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னேன். இந்த பஞ்சகஞ்சுகம் போர்த்த நிலையிலே ஆன்மா ஒரு ஒரு முழு வடிவம் பெறுகிறது. அந்த வடிவத்தை புருட வடிவம் என்று சொல்வார்கள். அதற்கு புருட தத்துவம் என்று பெயர். இப்போ ஆன்மாவை இயக்குவதற்கு இறைவன் தயாராகிவிட்டான். அது தயாராக வேண்டுமானால் அவன் இறங்க வேண்டும் மாயைக்குள்ளே. அதனாலே மாயையை மூன்றாக பிரித்து தூய்மை கருதி மூன்றாக பிரிக்கிறான். சுத்த மாயை என்ற பகுதிக்குள்ளே இறை தத்துவங்கள் இறங்குகின்றன. அது நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று ஐந்தாக அது விரிந்தது. அது அந்த அளவுக்கு தான் இறைவன் இறங்க முடியும். முதல் தத்துவத்தை நாத தத்துவம் அல்லது சிவ தத்துவம் என்பார்கள். இரண்டாவது தத்துவத்தை பிந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம் என்பார்கள். மூன்றாவது தத்துவத்தை சதாசிவ தத்துவம் என்பார்கள். அதுதான் இறைவனுடைய லிங்க வடிவு என்று சொல்கிறோம். அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது எல்லாம் சூக்கும வடிவுகள், சிவம் சக்தி எல்லாம் சூக்கும வடிவுகள். சதாசிவத்துக்கு வருகிற பொழுது அருவுருவ வடிவம் வந்து விடுகிறது. அருவ வடிவத்தில் இருந்தது போக அருவுருவ வடிவம் வருகிறது. அதற்கு பிறகு ஈஸ்வரத்திலும் சுத்த வித்தையிலும் உருவ வடிவங்கள் வந்து விடுகின்றன. அப்போ இறைவன் இந்த லெவலுக்கு இறங்கிட்டான். இனி உயிரை இயக்க வேண்டும். தன் சக்தியை கொண்டு இயக்குவான், அவன் நேராக இயக்க மாட்டான். நேராக இயக்கினால் அது தொடர்பு பட்டுவிடும், தொடக்குற்றுவிடும் என்பதற்காக அவன் சக்தி இந்த செயலை செய்யும். அது ரெண்டு வகையாக அந்த சக்தி பிரிக்கப்படும், அருட்சக்தி என்றும் திரோதான சக்தி என்றும் பிரிக்கப்படும். சும்மா ஒரு உங்க காதல விழட்டும் என்று சொல்லுகிறேன். அருட்சக்தி என்றும் திரோதான சக்தி. திரோதான சக்தி மறைப்பு சக்தி. இந்த உலகத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தெரியாமல் செய்ய வைத்து, இன்ப துன்பங்களை அனுபவிக்க வைத்து, அந்த அதிர்வுகளை உண்டாக்கி உண்டாக்கி உங்களை பழுக்கச் செய்வது. நேற்று அந்த சகோதரி கேட்டார்கள், இன்னத்திற்காகத்தான் இன்னது அனுபவிக்கிறோம் என்று தெரிந்தால் நல்லதுதானே என்றால், அது நீதி சார்ந்து நன்மைகளை உண்டாக்கலாம், ஆன்ம பக்குவத்துக்கு நன்மை உண்டாக்காது. அடி ஏன் விழுகிறது என்று தெரியாமல் மாறி மாறி விழ 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 ஆன்மா பழுக்க ஆரம்பிக்கும். அதற்காகத்தான் இறைவன் அந்த செயலை செய்விக்கிறான். அப்போ இந்த இந்த நிலையிலே இறைவன் இப்ப ஆன்மாவை தயார்படுத்த வேண்டும். தன்னுடைய திரோதான சக்தி கொண்டு, மறைப்பு சக்தியை கொண்டு ஆன்மாவை மாயைக்குள்ளே மூழ்க வைப்பான்.